நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கவிஞர், பாடலாசிரியர், எழுத்தாளர், புலமை பித்தனவர்கள் இன்று காலமானார். அவருக்கு வயது 85. தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அவர் சற்று நேரத்திற்கு முன் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்துவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் 1935 அக்டோபர் 6 பிறந்த இவரின் இயற்பெயர் ராமசாமி. தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் பேரூர் தமிழ்க் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் பயின்ற இவர் தனது 29 வயதில் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதும் ஆர்வத்துடன் சென்னைக்கு வந்து சாந்தோம் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். கே சங்கர் இயக்கத்தில் 1968 வெளிவந்த குடியிருந்த கோயில் என்ற தமிழ் திரைப்படத்தில் MGR மற்றும் ஜெயலலிதா இணைந்து நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற 8 பாடல்களில் நான் யார் நீ யார் என்று புலமை பித்தனவர்கள் எழுதிய அவரது முதல் திரை இசை பாடல் அவருக்கு முத்திரையாக அமைந்தது. புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கு பல பாடல்களை எழுதியுள்ள கவிஞர் புலமை பித்தனவர்கள் தமிழக சட்ட மேலவையின் துணைத் தலைவராகவும் அதிமுக அவை தலைவராகவும் பதவி வகித்தார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் MG ராமச்சந்திரன் அவர்களால் அரசவை கவிஞராகவும் நியமிக்கப்பட்டார். 4 தமிழக அரசின் சிறந்த பாடலாசிரியர் விருதை பெற்ற இவர் 100 மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களுக்கு பாடல்களை இயற்றியுள்ளார். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற ஓடியோடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே, SP பாலசுப்ரமணியம் அவர்கள் முதலில் பாடிய 1000 நிலவியவா, பாடும்போது நான் தென்றல் காற்று, பட்டுவண்ண ரோசாவாம், உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வச்சகிளி, புஞ்சையுண்டு நஞ்சையுண்டு என ஏராளமான மக்கள் மனதில் இன்று வரை நீங்காத இடம் பிடித்த திரையிசை பாடல்கள் எழுதி புகழ் பெற்றவர் புலமை பித்தன் அவர்கள். புலமை பித்தன் அவர்கள் கடைசியாக விஜய் நடித்த தெறி படத்தில் தாய்மையை போற்றும் ஒரு பாடலை எழுதியிருந்தார். அதற்கு பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் குரல் கொடுத்து உயிர் கொடுத்திருந்தார். கவிஞர் புலமை பித்தன் அவர்களுடன் சமகால கவிஞராக அரசவையிலும் பணியாற்றிய கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் கவிஞர் புலமை பித்தன் அவர்கள் குறித்து தனது நினைவை பகிர்ந்து கொண்டார்.
ஆசிரியரிய தமிழ் வானொலி நேயர்களுக்கு என் வணக்கம். புலவர் புலமை பித்தன் என்று மறைந்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் என் நெஞ்சில் மிகவும் துயரம் சூழ்ந்தது. MGRால் வளர்க்கப்பட்ட இரட்டை கவிஞர்கள் நாங்கள். என்னை விட அவர் வயதில் மூத்தவர். சினிமா உலகிலும் முன்னோடி வழிகாட்டி. அவருடைய பாடல்கள் எல்லாம் புலமை பொய்கையில் பூத்த பாடல்கள். எல்லா பாடல்களுமே மிகச்சிறந்த பாடல்கள். MGRக்கு மிகவும் பிடித்த பாடலாசிரியர்கள் அவரும் ஒருவர். அவரும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தார். நானும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தேன். அதன் பிறகு அவரும் அரசவை கவிஞராக இருந்தார். நானும் அரசவை கவிஞராக இருந்தேன். எங்கள் இருவரையும் அந்த பதவியில் அமர்த்தி வைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவர் MGR. கவிஞர்களிலே, சினிமா கவிஞர்களிலே ஈழத்தமிழர்களை பற்றி அதிகம் பேசிய கவிஞர் அவர்தான். எந்த கூட்டமாக இருந்தாலும் ஈழத்தமிழர்களை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார். பிரபாகரனுக்கு அவருக்கு நீண்ட தொடர்பு இருந்தது. பல முறை பிரபாகரனை வெளி இடங்களில் சேர்த்தவரும் அவர்தான். அதெல்லாம் விளக்கமாக அதில் சொல்ல முடியாது. MGRக்கு பிரபாகரன் பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட செய்தவர் புலமைப்பித்தார். அவருடைய பாடல்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால் சினிமா பாடல்குள்ளே போகல. அதாவது MGR படத்தில் குடியிருந்த கோயிலில் நான் யார் நீ யார் என்ற பாடல் மூலம் அறிமுகமானார். ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவர் கவியரங்கம் பாடகர் எல்லாரும் அவர் கூட நானும் சேர்ந்து பழகியிருக்கிறேன். அவரும் நானும் பல கவியரங்களில் பங்கு பெற்றிருக்கிறோம். கட்சி கூட்டங்களில் பங்கு பெற்றிருக்கிறோம். சேர்ந்தாற்போல் பல படங்களுக்கும் எழுதியிருக்கிறேன். கடைசியாக நான் பார்த்தேன், இப்போ ஒரு 6 முன்னால் அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு செய்தி படம் எடுக்கிறதாக சொல்லி ஒரு நண்பர் கூட்டி போனார். அப்போ தான் அவரை பற்றி பார்த்தேன். ஒரு 6 இருக்கும் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த குறும்படம் வெளியாகலை. ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சிருந்தார். உடம்பு ரீதியாக யாராவது தூக்கி விட்டால் தான் எந்திரிக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார். என்னை விட அவர் 9, எனக்கு இப்போ 79, அவருக்கு இப்போ 85, என்னை விட 6 வயது மூத்தவர் அவர். அவருடைய மறைவு உண்மையிலே எனக்கு துயரத்தை கொடுத்தது தான், துயரத்தை கொடுத்த செய்தி. அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் பாடல்களை நிறைய சொல்லலாம், அது எல்லாருக்கும் தெரிந்ததுங்கிறதுனால அதிகமாக நான் சொல்ல விரும்பலை. புலமைப்பித்தன் பெயர், அவர் மறைந்தாலும் மறையாமல் அவர் பாடல்கள் இருக்கின்ற காலம் வரையிலும் தமிழ் மக்கள் மத்தியிலே வாழும். நன்றி.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் இன்று மறைந்த கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் குறித்த ஒரு நினைவு பகிர்வை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கவிஞர் அறிவுமதி அவர்கள் புலமைப்பித்தனின் ஒரு மானசீக சீடன் என்று தன்னை விவரித்துக் கொள்கிறார். கவிஞர் அறிவுமதி அவர்கள் புலமைப்பித்தன் அவர்களை இவ்வாறு நினைவு கூறுகிறார்.
அன்பான உலக தமிழ் உறவுகளே, உங்கள் அறிவுமதி பேசுகிறேன். ஐயா, புலவர் புலமைப்பித்தன் அவர்களுடைய இழப்பின் வலியில் என்னுடைய மனநிலையின் கலங்கலான சூழலில் தெளிந்த தமிழில் பேச இயலுமா என்று எனக்கு தெரியவில்லை. தமிழ்நாடு அரசு நடத்திய பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் கவிதை போட்டி, பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய கவிதை போட்டி என 2 கவிதை போட்டிகளில் கலந்து கொண்ட எனக்கு 2 போட்டிகளிலும் பரிசுகள் கிடைத்தன. அந்த அடையாளத்தில் நான் அவருக்கு அறிமுகமானேன். அதன் பிறகு என்னை வரச் சொல்லி தன் வீட்டின் ஒரு பிள்ளையாய் ஆக்கி கொண்டவர் கவியரங்க மேடைகளில் என்னை ஏற்றி என்னுடைய தமிழையும் அழகு செய்து அழகு பார்த்த என் தந்தை தாய் என்ற நிலையில் இன்றும் நான் என் நினைவில் இருத்தி வைத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த தமிழ் ஆளுமையின் பெயர்தான் புலவர் புலமைப்பித்தன். முதன் முதலாக என்னை கவியரங்கில் ஏற்றிய நிலையில் நான் அவருக்காக ஒரு கவிதை படித்தேன். அந்த கவிதை, நீங்கள் புலவர் படித்திருக்கிறீராமே என்று சொன்னவுடன் என்னை பார்த்தார். அரங்கமே அமைதியானது. என்ன புலவர் நீங்கள்? புலவர் என்றால் பண்பாடு தெரிய வேண்டாமா என்றேன். மறுபடியும் அரங்கம் அமைதியாயிற்று. அவரும் என்னை உற்று பார்த்தார். புலவர் என்றால் உங்களுக்கு தமிழ் பண்பாடு தெரிய வேண்டாமா என்று கேட்டேன். மறுபடியும் அமைதி. ஆம், நீங்கள் என்ன தமிழ் பண்பாடு தெரிந்திருந்தால் தலைவாழை இலை போட்டுத்தானே விருந்து வைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் புலவராக இருந்தும் தமிழ் பண்பாடு தெரியாமல் தட்டில்தானே விருந்து வைக்கிறீர்கள் என்று சொன்னேன். அதுவரையில் அரங்கம் அமைதியாக இருந்தது. இசை தட்டில்தானே விருந்து வைக்கிறீர்கள் என்று அரங்கமே அதிர கைத்தட்டி மகிழ்ந்தது. அவர் மீசையை மெல்ல வருடிவிட்டு கொண்டே ஒரு சின்ன புன்முறுவலோடு இருந்தார். அதற்கு பிறகு என்னுடைய கவிதையை ஒரு 10-15 பக்கத்திற்கு நான் படித்து முடித்ததும் என்னுடைய கவிதையை கேட்ட அவர் தொடங்கினார். பாடாதா, பண் பாடாதா, தட்டு பண் பாடாதா, இசை தட்டு பண் பாடாதா என்று அவர் சொன்னவுடன் அரங்கமே எனக்கு கிடைத்த கைத்தட்டல்களை விட 5 மடங்கு 6 மடங்கு கைத்தட்டல்களை ஐயா அவர்களுக்கு அள்ளித்தந்த அந்த கவியரங்கம் தான் நான் ஏறிய முதல் கவியரங்கம். அதை போலவே உலக தமிழ் மாநாடு என்று மதுரையில் நடைபெற்ற சூழலில் அவருடைய தலைமையில் தான் பாவேந்தர் கவியரங்கில் கவிதை படித்து லட்சக்கணக்கான தமிழர்களிடம் என்னை அடையாளப்படுத்திய ஒரு ஆண் தாய்களில் ஒருவர் தான் ஐயா புலவர் புலமைப்பித்தன் அவர்கள். அவர் தந்தை பெரியாரின் மீது ஆழ்ந்த பற்று மிக்கவர். பெரியாரின் கொள்கையில் அப்பழுக்கற்ற ஒரு பின்பற்றாளராக அவர் விளங்கினார். அதை போலவே திரைப்பட பாடலாசிரியர் என்ற தளத்திலும் அவரோடு நான் செல்வேன். என்னை அருகில் அமர்த்தி கொண்டு எழுது அட்டையில் வெள்ளைத்தாளில் அவர் சொல்ல சொல்ல நான் எழுதிய பாடல்கள் 30 பாடல்களாவது இருக்கும். என்னை ஒரு பாடலாசிரியனாக ஆக்குவதற்கான பயிற்சியை ஐயா புலவர் புலமைப்பித்தன் அவர்களிடமும் பூவி செங்குட்டுவன் அவர்களிடம்தான் பெற்றுக்கொண்டேன் என்பது என்னுடைய இசை பாடல் வரலாற்று குறிப்பு. அதிலே ஐயா அவர்கள் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தது யார் யார் என்ற முதல் பாடலே முத்திரை பாடலாக அவருக்கு அமைந்தது. வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கயிற்றில் ஆடுறான் பாரு, கயிற்றிலிருந்து இறங்கி வந்தா அப்புறந்தாண்டா சோறு என்று எழுதுகிற அழகு. அப்படித்தான் உச்சி வகுந்தெடுத்து பிச்சுப்பூ வச்சைகிளி என்ற அந்த நாட்டுப்புற அழகு தமிழிலும் அவர் விதைத்த தமிழ்தான் என்று இவ்வளவு அழகாக விளைந்து செழித்து நிற்பதாக நான் கருதுகிறேன். கன்னி பருவத்திலே என்ற திரைப்படத்தில் நான் பாக்யராஜ் அவர்களிடம் பணியாற்றிய பொழுது அவர் எழுதிய பட்டு வண்ண ரோசாவா என்ற பாடல் அவர் சொல்ல சொல்ல நான் எழுதிய அந்த ஈர நேரம் இப்போது என் கண்களில் தமிழ் ஈரமாக கசிய தொடங்குகிறது. ஒரு சூழலை சொல்லிவிட்டு இயக்குனரும் இசையமைப்பாளரும் காத்திருக்கின்ற சூழலில் ஒரு தேநீர் குடிப்பதற்குள்ளாக அவ்வளவு அழகாக அவர் ஒரு பாடலை எழுதி முடித்த அழகை நான் பல நேரங்களில் நேரில் இருந்து பார்த்தவன். அப்படித்தான் அவர் சட்டமன்ற மேலவை துணைத் தலைவராக இருந்த காலகட்டத்தில் மாப்பூசி ஐயா அவர்கள் தலைவராக இருந்தார்கள். இவர் சட்டமன்ற மேலவை துணைத் தலைவராக இருந்து நடத்திய அந்த சூழலில் நீ வந்து பார்வையாளர் இருக்கையில் அமர்ந்தால்தான் நான் உள்ளே போய் நாற்காலியில் அமர்வேன் என்று என்னை அன்போடு கட்டளையிடுவார். அத்தகைய தாய்மைக்குரிய அவர் சட்டமன்ற மேலவை நாற்காலியில் அமர்ந்து விவாதங்களிலும் அந்த விவாதங்களுக்குள்ளாகவே இலக்கிய அழகுகளை தெரிப்பதிலும் அவர் எவ்வளவு சிறந்து விளங்கினார் என்பதை நான் நேரில் நின்று பார்த்து மகிழ்ந்த அந்த காலமும் இப்போது நினைவிற்கு வருகிறது. பல்வேறு பொதுக்கூட்டங்களில் அவர் பேசுகிற அந்த பொழிவு ஆற்றலும் அவருடைய மிகச்சிறந்த தமிழ் ஆற்றலை வெளிப்படுத்தும். அவருடைய மீசை முறுக்கு எனக்கு பிடிக்கும். அதை போலவே அந்த முறுக்கு குறையாத அவருடைய பெரியார் என்ற கொள்கையிலும் உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவனாகிய என் ஆண் தாய் பிரபாகரன் அவர்களின் மீதும் அவர் வைத்திருந்த அன்பும் இன்றும் என்றும் உலக தமிழர்களுக்கான அவருடைய வீச்சு தமிழ் தமிழ் ஈழத்தின் மீதான ஈடுபாட்டை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். அவருடைய வீடு என்பது தமிழ் இன உணர்வாளர்களுக்கும் தலைவருக்கும் ஒரு பாடி வீடாகவும் இருந்த வரலாறு உண்டு. அப்படித்தான் அவருடைய பகுத்தறிவு தமிழ் என்பது அவருடைய இல்லத்தில் தந்தை பெரியாரின் தாடி வீடாக இருந்தது. எனவே பாடி வீடாகவும் தாடி வீடாகவும் இருந்த அந்த எம் ஒப்பற்ற தமிழ் கவிஞன் பாவேந்தர் என்ற அந்த ஆளுமிக்க அந்த தமிழருடைய வீரியம் அந்த நிலையில் குறையாத ஒரு மிகச்சிறந்த வெப்ப தமிழை எப்பொழுதுமே நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருந்த என் உயரிய ஆசான் புலவன் புலவர் புலமை பித்தன் அவருடைய இந்த கண்ணீர் நாளில் என்னுடைய தமிழையும் கண்ணீராக்கி அவருக்கு காணிக்கையாக்குகிறேன்.
கவிஞர் புலமை பித்தன் அவர்கள் SBS வானொலிக்கு வழங்கிய நேர்காணலின் மறு ஒலிபரப்பை எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த நீண்ட நேர்காணலில் பாரதி என்ற திரைப்படத்தில் கடவுள் நம்பிக்கையில்லாத ஒருவர் கடவுளை பற்றி பாடல் எழுத வேண்டி வந்த சூழலையும் அதை தான் எப்படி எழுதினார் என்பதையும் கவிஞர் புலமை பித்தன் அவர்கள் விவரித்திருந்தார்கள். அவரது பதிலையும் அதைத் தொடர்ந்து அந்த பாடலையும் ஒலிக்க விடுகிறோம்.
இந்த பாத்திரம் பாரதி பாத்திரம் பாடுகிற பாட்டு பாரதிக்கு முன்னாலே இருந்த முன்னோடியாக இருந்த ஒரு கவிஞர் எழுதிய பாட்டை ஆற்றாமையோடு பாடுகிற பாட்டாக இது வருகிற சூழ்நிலை. அதனாலே பாரதிக்கு முன்னாலே இருந்த ஒரு புலவன் கவிஞன் எழுதிய பாடல் என்கிற போது அதை நீங்கள் எழுதினால்தான் சரியாக இருக்கும், எழுதுங்கள் என்று வற்புறுத்திய பின்னாலே வேறு வழி இல்லாமல் ராஜா அவருடைய நிர்பந்தத்திற்காக ஆசைக்காக எதிர்பார்ப்புக்காக அந்த பாடலை எழுதினேன்.
அடியும் முடியும் அறிய முடியான் எளிய அடிய ரோதும் வேதநாதமாகிய தெய்வம் இங்கு இருப்பானவன் யாரோ எனக்குள்ளவன் இருப்பானறிவாரோ. Mm-hmm. வெற்றி பிறைக்குள் நெருப்பை வளர்த்து ஏதிலும்
Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.